ප්‍රධාන කටයුතු ආරම්භයේ යෝජනා ගරු එස්.එම්. අරිකා මහත්මයා තුමා නැහැ. එමන අපි අද දවසේ විවාදය ආරම්භ කිරීමටයි. විසර්ජන පනත් කෙටුම්පත දෙවනි වෙන් කරන ලද දිනය ගරු අග්‍රාමාත්‍ය රණ වික්‍රමසිංහ මහත්මයා,
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, 2017 අයවැය කතාව, මේ ජාතික ආණ්ඩුවේ අයවැය කතාව කෙටියෙන් කියනවා නම් සාමාන්‍ය පවුල් ශක්තිමත් කරන අයවැය. සාමාන්‍ය පවුලකට එදිනෙදා ජීවන සටනේ ජයග්‍රහණේ ලබා ගන්නට සහාය වන අයවැය. අනේ හැටියට තමයි මේ අයවැය ගැන අපිට කියන්න පුළුවන්. සමස්තයක් හැටියට බලමු, ඒ ගැන මම විග්‍රහ කරන්න. ඒ නිසා පළමුවෙන්ම අපේ රවි කරුණායක මුදල් ඇමතිතුමාට මම ස්තුතිවන්ත වෙනවා. මේ අයවැය ඇත්ත වශයෙන්ම ඓතිහාසික අයවැයක්. මොකද සාමාන්‍ය මුදල් ඇමතිවරයා මේ අයවැය සකස් කළ කැබිනට් මණ්ඩලයට ගෙනාවා. එක කාලයක මුදල් ඇමතිවරයා ජනාධිපති වුණාම කවුරුත් දැනගෙන හිටියේ නැහැ. ඒත් මේ අයවැය ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයයි එක්සත් ජාතික පක්ෂයයි ඒ ප්‍රධාන ඇමතිවරු කීප දෙනෙක් එකතු වෙලා සකස් කරපු අයවැයක්, අදහස් මාරු කරගෙන. ඒ නිසා ඒ අයවැය ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ ආණ්ඩුවල අයවැයත් එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුවල හොඳ පැත්ත හොඳ දෙකම මේක තියෙනවා. මම දැක්කා එක වෙලාවක අපේ සුසිල් ප්‍රේම ජයන්ත ඇමතිතුමයි මුදල් ඇමතිතුමයි කතා කරගෙන ඉන්න. ඉතින් මම කියන්නේ මේක බජට් මේකින් කියලා. දැන් කොහොම හරි ඒක හොඳයි. මම හිතන්නේ එහෙම පක්ෂ එකතු වෙලා කරන්න පුළුවන් එක හොඳ ප්‍රවණතාවයක් හැටියට මම පිළිගන්නවා. ඒකයි ඇත්ත වශයෙන්ම මේ පක්ෂ දෙක එකට එකතු කිරීමේ එක වාසියක ඉස්සර තියෙන තද ගතිය අඩු වෙනවා. අපි හැමදාම මෙහෙම ඉන්නේ, කාලයක් යනවා අපි වෙන් වෙලා යයි. ඒත් මම හිතන්නේ මේ ප්‍රවණතාවය අනාගතයටත් හොඳයි කියලා මම කියන්න කැමතියි. මං හිතන්නේ මීන් පස්සේ විපක්ෂය අදහස තරගන්න කියලා මං අපි කියමු ඇමතිතුමාට. අපිට කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. විශේෂයෙන්ම අපේ තියෙනවා පබ්ලික් ෆිනෑන්ස් කොමිටියක, එයාගේ යුතුකමක් තියෙනවා අයවැයට ඉස්සෙල්ලා මුදල් ඇමතිතුමාට කරුණු කියලා ඊළඟ අවුරුද්දේ පබ්ලික් ෆිනෑන්ස් කොමිටිය මාර්ගයේ මුදල් ඇමතිතුමා පබ්ලික් ෆිනෑන්ස් කොමිටියත් මුණ ගැහිලා ඒ අදහස තරගන්න. මොකද දැන් ඇත්ත වශයෙන් මේක වැදගත් කාරණේ. ඊළඟට ඉන්නේ පබ්ලික් ෆිනෑන්ස් කොමිටියට හැම කාලත්වෙම මේ අපේ ආදායමයි වියදමයි වාර්තා කළා. මේ අනුව ක්‍රියාත්මක වෙනවද නැත්නම් එකක් අඩු වුණොත් අපි කොහොමද අපේ වියදම් ගැන මොනවද කරන්නේ, ආදායම් වැඩි වුණොත් අපි මොනවද වැඩිපුර කරන වියදම් කියලා. ඒ ගැන මං හිතන්නේ ඒ නිසා විශේෂයෙන්ම මේ පබ්ලික් ෆිනෑන්ස් කොමිටේ යුතුක මේ වගකීමක් තියෙනවා. අපිත් මම හිතන්නේ මේ සභාපතිතුමත් විපක්ෂයත් අපිත් කතා කළ විගහට පාර්ලිමේන්තු බජට් නීතියත් නියෝජ්‍ය කතානායකතුමා අපි සම්මත කරගෙන ඒ විශේෂඥ දැනුම මේ පාර්ලිමේන්තුවට අපි ලබලා දෙන්න තියෙනවා.
ඇත්ත වශයෙන්ම
මම මේ පෞල් ශක්තිමත් කරන එකක් කියන්නේ මේ ගිය දශකයේදී මේ රටේ ණය බර වැඩි වුණා. ඇත්ත වශයෙන්ම ඒක 3 ගුණයකින් වැඩි වුණා. 2005 මේ රටේ ණය බර රුපියල් බිලියන 2222යි. 2014දී ඒක 7391යි. අන්නෙම 3 ගුණයක් වැඩි වෙලා තියෙනවා. මේකයි අපේ ප්‍රශ්නේ. 2022 ඉඳන් 7391කට වැඩි වුණා. ඒ කියන්නේ ඒ කාලෙදී ඇත්ත වශයෙන්ම රුපියල් බිලියන 5169කින් මේ රටේ ණය වැඩි වෙලා තියෙනවා. පටන් ගත්තේ 2222කින්. යුද්ධ කාලේ අපි වැඩි වුණේ ගාන රුපියල් බිලියන 1839යි. ඒත් රජ කාලෙදී ඒක වැඩි වුණා රුපියල් බිලියන 3230කින්. යුද්ධ කාලයට වඩා අපිට කිව්වා මේ සාමාන්‍යයෙන් ආර්ථිකයේ වර්ධන වේගය 6කට ගියා නම් 5.9කට ගියා නම් කොහොමද මේ වියදම් වැඩි වෙන්නේ, කොහොමද ණය වැඩි වෙන්නේ? අන්න ඒකයි අපිට තිබුණේ මූලික ප්‍රශ්නේ. අපේ ණය බර වැඩි වෙලා තියෙනවා. ණය බර වැඩි වුණේ ගමන් දේශීය ආදායම 13%කින් අඩු වුණා. මෙන්න ණය බර වැඩි වෙනවා. ණය ගෙවන්න බෑ ආදායම අඩු වෙනවා. ඒක ඒකම අපේ අපනයනේ. ආදායමත් අඩු වෙන්න පටන් ගත්තා. බිලියන් ඩොලර් බිලියන් 11ක තිබුණේ. සම්පූර්ණයෙන්ම අඩු වුණා. අපිට විශේෂයෙන් අද සිදු වෙලා තියෙන්නේ අපි තේ රබර් පොල් වාගේ සම්ප්‍රදායික භෝගවල මිල අඩු වෙලා අපිට GSP ප්ලස් නැතිවීම විපාකේ තියෙනවා. බංගලාදේශයට මේ ප්‍රශ්නේ නැහැ. සාමාන්‍ය භෝග දීවර අපනාය මිල අඩු වුණත් එයාගේ ඇඟලුම් වල තියෙන මිල වැඩි වුණා. ඒ නිසා අපිට තියෙන ප්‍රශ්නේ නෙමෙයි අපිට අපිම ඇති කරගත්ත ප්‍රශ්නයක්. අපි ණය වැඩි කරගත්තා. අපිට විශාල හිඟයක් ඇති වුණා. ආදායම් වියදම අපනායනේ ආනායනේ අතර ඒකයි මෙතෙන්ට බලපාන්නේ. අන්තිමටම රජයේ ආදායම් වර්තන වියදම් පියවීමටත් මදි වුණා. ඒ රජයේ ආදායම් මදි වර්තන වියදම් පිය කරන්න පියවීමට. එහෙනම් අපේ වර්තන වියදම් වලට ණය ගන්න සිදු වුණා. අපි මේ පඩි ගෙව්වේ ණය අරගෙන. රජයේ සේවකයන් අනික් අයට ණය අරගෙන ලැබුණේ. අපේ විදේශ වාණිජ ණය 2010 දී රුපියල් බිලියන 269යි. 2014 දී රුපියල් බිලියන 744යි. ඒ කියන්නේ 275% විතර වැඩි වුණා. බිලියන 475කින් වැඩි වෙලා තියෙන්නේ. අනේ ඒ පසුබිම උඩ මේ රටේ ආර්ථිකය කඩාවැටෙන ඉඩ තිබුණා. කඩාවැටෙනවා. ගෙනියන්න බැරි තත්ත්වයක තිබුණේ. ඒකයි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා මේ ජනාධිපති වෙන වේලාසනෙන් තිබ්බේ. නැත්තම් හේතුවක් නැහැ. ආර්ථිකය දියුණු වෙනවා නම් කල් දාන්න ඕනේ. මොකද වැඩිපුර ප්‍රතිලාභ ලැබෙනවා. ඡන්දකට යන්න. මේ ආර්ථිකය කඩාවැටෙන නිසා තමයි ඒක තිබ්බේ. එදා බලා අපි ඇයි එහෙම කරන්නේ? ඒකට ඡන්ද ටික දෙනලා ඊට පස්සේ ඕනනම් බදු වැඩි කරන්න. මන්න මේ தத்துவයක්. ඒ නිසා එතනදී ඒ බර කාට දෙන්නේ? රටේ ණය වැඩි වෙනවා නම් ණය ගෙවන්න බැරි නම් ආදායම අඩු වෙනවා නම් ඒ ජනතාවට වැටෙන බරක්. බදු කොහෙන් හරි වැඩි වෙනවා, තමන්ගේ ආදායම අඩු වෙනවා, ගෙදර ආදායම අඩු වෙනවා, බදු වැඩි වෙනවා. ඒකයි සිදුන්නේ. නැත්තම් ඒ தத்துவය නිසාම රුපියලේ අගේ අඩු වෙනවා. රුපියලේ අගේ අපි કૃතිම ආරක්ෂා කරන්න ගියාම වෙන තැනකින් එක වදිනවා. ඉතින් මේ කාල සීමා තුළ ආදායම් මදි නිසා අපේ හැම එක්කෙනාම ගෙදර අයවැයට වැටුනේ. පවුලේ බජට් එකට ගහලා දැම්ම. අන්න එහෙමයි ආර්ථිකය ගෙනිච්චේ. ඒ 2015 ඉඳන් ඒ සහනේ ලැබිලා තියෙනවා. 2015 අයි මාර්තු මාසේ අයවැයෙන් කර වෙන එකක් නෙමෙයි. ආදායම් වියදම් පරතරේ වැඩි වුණා. ඒ ජනතාවේ අතට මුදල් දුන්නා. පළවෙනි අතාවට පඩි වැඩි කරපු නිසා ජනතා අතේ මුදල් තිබුණා. ඒක අවුරුදු දෙකක් අපි ගෙනිහිල්ලා තියෙනවා. ජනතා අතේ මුදල් තිබුණා. ඊට පස්සේ අපි මේ රටේ ආදායම් වැඩි කරගන්න පටන් ගත්තා. 2014 රුපියල් බිලියන 1050ක් තියෙනවා. 2016 ආදායම රුපියල් බිලියන 1432කට වැඩි වුණා. 2017 ඒක රුපියල් බිලියන 1800කට අපේ ආදායම යනවා. සම්පූර්ණ ආදායම බිලියන 2000ක් විතරයි බලාපොරොත්තු වෙන්නේ. අන්න ඒක වැඩි වෙලා තියෙනවා. දැන් එකක් වෙනවා. ඒකයි මම කියේ වැදගත් එක. 2017 යි ඉදිරියට රජයේ ආදායම වර්ධන වියදම් අභිබවා වර්ධනය වෙලා තියෙනවා. අපි අපිට වියදම පාලනය කරන්න ඇති. ඒ ප්‍රථම වතාවට අපේ ආදායමෙන් වර්තන වියදම් වලට ගෙවන්න පුළුවන්. මේ ආර්ථික භාෂාවෙන් කියන එකක්. ඒත් මොකද සාමාන්‍ය ජනතාව දන්නේ? රටේ ණය බර වැඩි වුණාම රුපියල බාල්දි වෙනවා. බදු වැඩි වෙනවා. ඒකයි 2014 වෙනකන් සිදු වුණේ. අද ඒ වගේම රටේ ණය බර අඩු වෙන විට රුපියල ශක්තිමත් වෙනවා. ඒ සහනය ලැබෙන්නේ සාමාන්‍ය පවුල් වලට. අන්න ඒකයි මම කිව්වේ මේ අයවැය සාමාන්‍ය පවුලක් ආර්ථිකය ශක්තිමත් කරන අයවැය. මෙහෙම අයවැය අපි කීපයක් ගෙනියන්න තිබෙනවා. ඒක ගෙනියන්න ප්‍රධාන පක්ෂ දෙක එකතු වෙලා වැඩ කරන එක විශාල ශක්තියක් හැටියට මම කියනවා. මේ රටේ මේ ආර්ථිකය හදාගන්න අපි එකතුව වැඩ කරන්න ඕනේ. අපි හැම එක්කෙනාට මේ වගකීම තියෙනවා. ඉතින් අපිට පුළුවන් වෙලා තියෙනවා ඇත්ත වශයෙන්ම ණය බර වැඩි වුණ ආදායම අඩු වුණ රජයේ වර්තන වියදම් වලට ගෙවන්න බැරි වුණ ආර්ථිකයක් වෙනුවට අයවැයක් වෙනුවට අඩු ගානේ අපේ වර්තන වියදම් ගෙවන්න පුළුවන් විදියට ආදායම් වැඩි කරගෙන යන අයවැයක් ගේන්න. අන්න ඒ විශේෂයෙන්ම ඒ මුදල් අතිරික්කයක් තියෙන නිසා අපිට දැන් පුළුවන් ණය වෙන්නේ නැතුව වෙනත් අංශවලට මුදල් ලබලා දෙන්න. අන්න ඒකයි අපි කරන්නේ. අපි බලන්න මං කියන්නේ එක අංශයක්. මේ මුදල් වැඩි වුණේ නිසා අපි ලබලා දෙන එක. ටැබ්ලට් පරිගණක වලට අලුත් ගොඩනැගිලි වලට උපකරණ වලට ශිෂ්‍ය ආරක්ෂණයට තවද අපි අවුරුදු 13ක අධ්‍යාපන අනිවාර්යය කරන්නට වෘත්තීය ධාරාවක් ඇති කරන්න ද්විතීය වෘත්තීය ධාරාවක් ඇති කරන්න 2020 වෙනකොට සියලු පාසල් වලට පුහුණු ගුරුවරු ලැබලා දෙන්න සම්පූර්ණයෙන්ම හැම එකක්ම ලැබලා දෙනවා නම් ගුරුවරු 48000ක් වොමන එයාය බඳව ගන්න පුහුණු කරන්න පාසල් කාර්ය මණ්ඩලයේ පාසලට සීමා කරන්න දුෂ්කර පාසල් වලට එක ඇත්ත වශයෙන්ම වාසියක් පාසල් පරීක්ෂක සේවයක් ඇති කරන්න මන්න මේවට තමයි දැන් මුදල් තියෙන විදිහෙන් කරන්න නිකන් නමට නෙමෙයි මම මුදල් ලැබෙතුමාට ස්තුතිවන්ත වෙනවා වසර 13ක් පාසල් අධ්‍යාපනය අනිවාර්ය කිරීම සඳහා පහසුකම් සැලසීමට රුපියල් බිලියන 5ක් වෙන් කරලා තියෙනවා තව දෙන්නේ ඊළඟ අවුරුද්දේ පාසල් සඳහා ජලය විදුලිය සනීප ආරක්ෂා සැපීමට මුදල් දීලා තියෙනවා ටැබ්ලට් සඳහා දීලා තියෙනවා තව රුපියල් බිලියන 5ක් ඒ කියන්නේ හැම දරුවෙක්ටම හැම ශිෂ්‍යෙක්ටම ද්විතීය පෙළේ ටැබ්ලට් එකක් තියෙනවා සාමාන්‍ය පවුලකට මේ රටේ එහෙනම් කම්පියුටර් දැනුම ඩිජිටල් දැනුම අපි හැම ගේකටම යවන්ට ඉන්නේ ඒකේ තියෙන වෙනස තව අවුරුදු 5කින් පෙනේ මම දන්නවා ජයජයවදන ජනාධිපති යටතේ අයි පටන් ගත්ත නොමිලේ පොත් දෙන්න මම අධ්‍යාපන ඇමතුණෑන් පස්සේ අවුරුදු 4ක් 5ක් යනකොට ඒකේ වෙනස අපේ විභාග ප්‍රතිපල දියුණු වෙනකොට අපිට ඒක පෙවුන අන්න එහෙම දිනුවක් මෙතන ඇති වෙන්නේ. ඊළඟට විද්‍යා ගුරුවරු 5000ක් වැඩිපුර ලබලා දෙනවා. ඒකට බිලියන 4ක්. මේ 5000 කියන්නේ දැන් විද්‍යා ගුරුවරු විද්‍යා ධාරා සීමා වෙලා තියෙන සමහර පාසල් වලට නෙමෙයි. මම කියන්නේ 1ABC වැඩක් නැහැ. 1A කියලා ඔක්කොම දාලා හැමතැනම විද්‍යාව උගන්නන්න ඕනේ. ඒ නිසා විද්‍යා ගුරුවරු අපි ලබලා දෙන්න ඕනේ. උසස් පෙළ තියෙනවා නම් විද්‍යා ගුරුවරු තියෙන්න ඕනේ අපිට අවස්ථාව තියෙන්න ඕනේ විද්‍යා විෂයන් උයි කලා විෂයන් නැත්නම් වාණිජ විෂයන් මිශ්‍ර කරලා හරි ඉදිරියට යන්න. අන්න එතන තමයි ඒකට ගමේ නගරේ පාසල් අතරේ පරතරේ නැති වෙන්නේ. අන්න ඒව කරන්න ඊළඟට ශිෂ්‍ය රක්ෂණය සඳහා රුපියල් බිලියන 2.7ක් ප්‍රථම වතාවට. ඉතින් සම්පූර්ණ මෙතන විතරක් රුපියල් බිලියන 23ක් විතර වෙන් කරලා තියෙනවා මේ අධ්‍යාපනය වැඩිපුර දෙන්න. ඇයි මුදල් තියෙන නිසා අපේ අතේ මුදල් තියෙනවා මේ වෙනස ඉස්සෙල්ලා කරන්න බැරි වුණා ගොඩනැගිලි දැම්මා ඒත් මේකේ තවත් අපිට දැන් ගුරුවරු බඳවා ගන්න ඒවට ගෙවීම ගැන දැන්ට මෙතන දාලා නැහැ ඒක එන අවුරුදු දෙකේදී වැඩි වෙනවා එහෙනම් අඩු ගානේ සම්පූර්ණ අධ්‍යාපන පාසල් අධ්‍යාපන ක්‍රමයක් අපිට දෙන්න පුළුවන් රටක් ඉදිරියට යනවා නම් දැනුම පදනම් කරගත්ත සමාජයක අපේ අධ්‍යාපන ක්‍රමය තමයි දියුණු වෙන්න තියෙන්නේ. ඒ නිසා විශේෂයෙන්ම මමත් නිදහස් අධ්‍යාපන ක්‍රමෙන් ආවේ ජනාධිපතිතුමා නිදහස් අධ්‍යාපන ක්‍රමෙන් ආවේ අනුර දිසානායක මන්ත්‍රීතුමත් දිනේෂ් අපි ඔක්කොම එතනින් ආවේ. අයි බලමු මේ නිදහස් අධ්‍යාපන ක්‍රමය සම්පූර්ණ කරන්න මේ අවුරුදු 5 තුලදී. මම හිතන්නේ ජාතික ආණ්ඩුවක් හැටියට මේක කරන්න බැරි නම් කිසිම ආණ්ඩුවකට මේ වැඩ කටයුතු කරන්න බැරි වෙනවා. ඊට පස්සේ අපිට විෂය මාලා දිහා බලන්න. මේ එකම රැකියා පුහුණුවට ඒ අදාළ අමාත්‍යාංශවල මුදල් දීලා තියෙන වැඩි කරලා තියෙනවා. මම එදා දැක්කා අපේ ඇමතුමා ආරම්භ කරලා තියෙන අලුත් ව්‍යාපාරික මණ්ඩපේ අලුත් විශ්වවිද්‍යාලේන අපේ විද්‍යා තාක්ෂණ ඇමතුමා විද්‍යාව ඒ තාක්ෂණාංශේ ඒ සඳහා මුදල් අරන් එනවා. ඊටත් අමතරව තව බිලියන 4ක් දීලා තියෙනවා. මොකද රැකියා බිහි කරනකොට අපේ ලොකුම ප්‍රශ්නය වෙන්නේ ශ්‍රම ශක්තිය, විශේෂයෙන්ම ශිල්ප දැනුම දන්න මිනිස් සංඛ්‍යාවක් තමයි අපිට හොයන්න දෙන්නේ. නැත්නම් අපේ විශේෂයෙන්ම සංවර්ධනයට කර්මාන්ත වෙන්න පුළුවන්, සංචාරක වෙන්න පුළුවන්, ඩිජිටල් අංශ වෙන්න පුළුවන්. ඒ දැනුම නැති නිසා අද අපි විද්‍යාව ගැන කතා කරන්නේ. ඒ වගේම ඉංග්‍රීසි භාෂාව, චීන භාෂාව, ජපන් භාෂාව මේ සියල්ලම දැනගන්න අපි තවත් මුදල් වියදම් කරනවා කියලා අපි කියන්න කැමතියි. මේ ආණ්ඩුව බය නැතුව මේ රටේ අධ්‍යාපනය දියුණු කරන්න මුදල් වියදම් කරන්න අපි ලෑස්ති. අපි යම් කිසි අපතවත් මුදල් වැඩි කරගන්නවා නම් මුදල් වැඩි කරගන්න එකේ වාසිය මෙතෙන්ට එන්නේ. මම එකක් කියන්න කැමතියි. වැට් වැඩි කරන එකේ වාසිය පළමුවෙන් මෙන්නේ අධ්‍යාපනයේ, ඊට පස්සේ එන්නේ සෞඛ්‍යයට. ওই දෙකට ආවම අනික එක තමයි නිවාස. දැන් නිවාස ලක්ෂ 5ක් හදන්න. එතෙන්ට වෙනම ක්‍රමවේදයක් දානවා. පුද්ගලික අපි වෙන විදිහට මුදල් ලබා ගන්න. ඒත් අපි මේ රටේ මධ්‍යම පන්තිකයන්ට ඒ එක්කම ග්‍රාමීය ජනතාවට සහන පදනමක් උඩ ණය දෙනවා. ඒ කියන්නේ අපි පොලිය සහන පදනමකට. ඒ පොලිය සහන පදනම ගෙවන්නේ අපි. ඒක සුබ සාධනයක්. අපි තමයි පොලිය 1%කින් 2%කින් 3%ක් අඩු කරනවා නම් සහන පදනමක දෙන්නේ. ඉතින් මේවට තමයි මුදල් ඕනේ. අපි මේවට මුදල් හොයාගන්න ඕනේ. ඒ රටේ ජනතාවට දෙන මුදල්. ඒද රටේ ජනතාව වෙනුවෙන් දෙන මුදල්. අපේ ආර්ථික කළමනාකාරත්වය සාර්ථක නිසා තමයි අපිට මේ ආවාසීය ජනතාවට දෙන්න පුළුවන් උනේ. මොකද්ද අපේ පරමාර්ථය? අපි මෙහෙම ආණ්ඩුවක් ඇති කරන්නේ අපේ දරුවන්ට, ශිෂ්‍යයන්ට හොඳ අධ්‍යාපනයක් ලබා දෙන්න. අධ්‍යාපනයෙන් ලැබෙන හොඳ අනාගතයක් ලබා දෙන්න. තමන්ගේ දක්ෂකම් අනුව මධ්‍යම පන්තියට එන්න. එතනින් දියුණු වෙන්න. මේ වැඩ කොටසෙන් විශාල බරක් දෙමව්පියන් ඉවත් කරනවා. අවුරුදු 13ක් අනිවාර්ය කරාම අධ්‍යාපනය එක දරුවෙක්වත් පාසලෙන් පිට ඉන්නේ නැහැ. දෙමව්පියන්ට ඒ ගැන හිතන්න උවමනා නැහැ. ඒ වගේමයි බාර ගන්න ඒ කාලය තුලදී. අධ්‍යාපනය ලැබලා දෙනවා. ඊට පස්සේ රැකියා අධ්‍යාපනයක් ලැබෙනවා. තමන්ගේ දක්ෂකම් අනුව යම් කිසි ශිල්පයක් මොහොක් හරි දැනුමක් ලැබලා දෙන්න. ගොවිතැන් කරන්න හරි අලුත් තාක්ෂණය අපි ලැබලා දෙන්න. ඒ නිසා මම එකක් කියන්න කැමතියි. මේ පළවෙනි කන්ද අපි සාර්ථක නැගලා තියෙන්නේ. අපිට පුළුවන් වුණ ආදායම් වැඩි කරගෙන අපේ අයවැය ගෙනියන්න. ඒත් අපිට තව කන්දක් නගින්න තියෙනවා. මීට වඩා උස කන්දක්. ඒකට ආර්ථිකය සූදානම් කරන්න තියෙනවා. අනේ එතෙන්ට තමයි අපි මේ අයවැය දාන ඊළඟ අවුරුද්දෙත් අයවැය සකස් කරගෙන යන්නේ. අපේ ඊළඟ ප්‍රශ්නේ තියෙන්නේ තවත් විදේශණය. ඇත්ත වශයෙන්ම බන්දුල ගුණවර්ධන හැමතිස්සෙම එක ප්‍රශ්නයක් ඇහුවා රුපියලේ වටිනාකම ගැන. රුපියලේ ගිය අවුරුද්දේ අපේ වොමනාව අනුව තමයි අපි ලබලා දුන්නේ මේ මුදල් අරගෙන ආනායනය කරා. ඒත් අපනායනයෙන් ලැබෙන මුදල් ප්‍රමාණය අඩුයි. මොකද හේතුව? එකක්, අපේ අපනායන අපේ ඇඟලුම් හැර අනික හැම එකේම අපනායන අඩු වෙලා. භෝගවල අපනායන අඩු වෙලා දැන් මැදපිරදීන් යන අපනායනත් අඩු වෙන්න පුළුවන්. මේ මැදපිරදී මුදලුත් අඩු වෙන්න යනවා. ඇයි? අපි වෙනත් කර්මාන්ත දියුණු කරේ නැහැ. ඒක එක හේතුවක්. අනික තමයි ගිය අවුරුදු 2009 ඉඳන් මේ රටට ගෙනාවා විදේශ ආයෝජන අරමුදල් foreign funds. ගෙනල්ලා කොටස් වෙළඳ පොලේ නැත්තම් අපේ බැඳුම් කර වලට එදී ඔයාට විශේෂ ආරක්ෂාව දුන්නා. දැන් ඒ අය රුපියල් මිලියන 900ක් විතර පිට කළා තියෙනවා. එදා අපි විරුද්ධ පක්ෂයේ හිටියාම මෙතුමාලා හිටිය අපි කිව්වා මේවා ගැන බලාපොරොත්තු තියන්න එපා. බටහිරින් මෙහාට ආවේ අර දැඩි මුදල් ප්‍රතිපත්ති ඇමරිකාවේ තිබුණ නිසා. පොලිය අඩු වුණා, ප්‍රතිලාභය අඩු වුණා. ඒ නිසා මෙහාට ආවා. දැන් ඒක ආපහු යනවා. ඒගොල්ලෝ හිතුවා මැතිවරණයක් ආවෙන් පස්සේ මේ ට්‍රම්ප් දින්නත් ක්ලින්ටන් දින්නත් ඇමරිකාවේ ආර්ථිකයේ යම් කිසි මේ දැඩි පාලන ප්‍රතිපත්තියක් වෙනුවට ලිහිල් ප්‍රතිපත්තියට එන්නේ. ඇත්ත වශයෙන්ම ට්‍රම්ප් මැතිතුමා ජනාධිපති වුණාම ඒ පොරොන්දුනේ හැටියට විශාල යටිතල පහසුකම් වැඩ කොටසක් කරනවා නම් ලිහිල් මුදල් ප්‍රතිපත්තියක් තියෙන්නේ. ඒතර පොලිය වැඩි වෙන්න ඕනේ. මෙතන තියෙන මුදල් එතනින් පිට වෙයි. ඒකයි බලාපොරොත්තු වෙන්නේ හම්බන්තොට වරායේ විශේෂයෙන්ම රජයේ පුද්ගලිකාංශයේ ඒකාබද්ධ ව්‍යාපාරයක් කරාම එතනින් අපි දැන් චයිනා මර්චන් සමාගම තෝරලා තියෙනවා අඩු ගානේ ඩොලර් බිලියනයක් අපිට හම්බ වෙන එන අවුරුද්දේ අපේ සංසතියට යන්න. අපිට විශාල සංසතියක් තියෙනවා ඩොලර් බිලියන 6ක. ඒත් බිලියන 6න් ඩොලර් බිලියන 4ක් කෙටි කාලීන මුදල්. අපිට දීර්ඝ කාලීන තියෙන බිලියන 2ක් විතරයි. අනික අය එනවා යනවා. අපිට බිලියන 3ක් ගිය අවුරුද්දේ නැති වුණා. මේ ප්‍රශ්නෙට අපි බලන්නේ අපේ මුදල් වැඩි කරගෙන ආදායම් වැඩි කරගෙන යන්නේ. අපිට තියෙන්නේ ඊළඟ එක 2019 දී අපේ විදේශ ණය ඇමරිකානු ඩොලර් මිලියන 3752 බිලියන 3.7යි. මේ අවුරුද්දේ තිබුණේ බිලියන 2යි. එන අවුරුද්දේ බිලියන 2යි. එක පාට 3.7කට යනවා. 2021 3000 3225ක් බිලියන 3.2ක් වෙනවා. 2021 ඇමරිකානු ඩොලර් මිලියන 3219 බිලියන 3.2කට යන්න තියෙනවා. 2022 ඇමරිකානු ඩොලර් මිලියන 3559 කියන්නේ බිලියන 3000 බිලියන 3.5ක් සම්පූර්ණයෙන්ම අවුරුදු 4කින් අපිට ඩොලර් ඇමරිකානු ඩොලර් බිලියන 13.7ක් ගෙවන්න සිදු වෙලා තියෙනවා. අන්න එතෙන්ට තමයි මේ ආර්ථිකය සකස් කරන්න තියෙන්නේ. එතෙන්ට ඉදිරියට යන්න. මේකටයි මූණ දෙන්න තියෙනවා. ඉතින් මේකේ අපි වරන්නේ මේ ජාතික ආණ්ඩුවක් හැටියට මේ ප්‍රශ්නේ පාලනය කරන්න. නැත්තම් මේ රටේ අනාගතේ නැති වෙනවා. අපි සාමාන්‍ය විදිහට ගත්තා නම් 2000 තිබුණා. වැඩියෙන්ම 8000ක් 7000ක් තියෙනවා බිලියන ගෙවන්න. එන ඊට වඩා බිලියන 5ක් අපිට ගෙවන්න සිදු වෙලා. මේ මුදල් හොයන්න තියෙනවා. මේ බිලියන 13.7න් බිලියන 7ක් විදේශ ණය. අපි ගත්ත විදේශ ණය. වාණිජ ණය. මේකයි අපිට බාර අරගන්න තියෙන වගකීම. ඒක නිසා තමයි අපි අද ක්‍රියා කරන්නේ 2020 වෙනකොට අයවැය හිඟය 3%කට අඩු කරන්න. එක පැත්තකින් වියදම් පාලනය කරන්න, අනිත් පැත්තෙන් ආදායම් වැඩි කරගන්න. මේක අපි ඒ නිසා එන අවුරුදු 2-3 සමහරට දුෂ්කර අවස්ථාවන් තියෙන නියෝජ කතානායකතුමා. මම නැහැ කියන්නේ. ඒත් අපි මේ ඉලක්කෙ සිටිනවා නම් මේ කන්ද නගින්නට අපිට පුළුවන් කියලා මම දකිනවා. ඉතින් එන අවුරුද්දේ මහ බැංකුව අනුව අපේ වර්ධන වේගය 6.3ක් අපි සාකච්ඡා කරන්නේ අපේ ආර්ථික කොමිටියේ මේක අපිට 6.5ක් කරන්න පුළුවන්. අපි අන්තිමට ඊට පස්සේ 7%කට යන්න තියෙනවා. අපේ ආර්ථිකය හදන්න ඕන 7%කට. අපි මේ වර්ධන වේගයට යනවා නම් 2025 වෙනකොටවත් අපේ ඒක පුද්ගල ආදායම දෙගුණයක් වෙනවා. අයි බලමු ඊට ඉස්සෙල්ලා පුළුවන්ද කියලා. අපි ඔක්කොම වැඩ කරමු. අද ඒක පුද්ගල ආදායම 4000ක් 8000ක් දක්වා දෙගුණයක් කරගමු. ඊළඟ අවුරුදු 7 දෙගුණයක් කරගන්න චීනයට කරන්න පුළුවන් වුණා. 1979 මම ප්‍රේමදාස ජනජ අගමැතිතුමා හිට චීනයට ගියාම කාර් නැහැ. අපේ කාර් හැර ඔක්කොම යන්නේ සයිකල් වල. හෝටල් නැහැ. එක හෝටලයක තිබුණේ මම අපේ අනික් අය පීටිය වෙනමත් නිවාසයක. අද වෙනස බලන්න. වියට්නාම වෙනස බලන්න. ඉන්දියාවේ 78 යනකොට අපි යන්න පුළුවන් උනේ අර එම්බැසඩර් කාර් වල. ඒකෙන් මැද බර කරත් යනවා. හරි ප්‍රශ්න තිබුණේ එම්බැසඩර් කාරුයි ට්‍රෑම්. අද බලන්න ඉන්දියාව. නෑ අපි බලමු මෙතෙන් එකතු වෙලා යන්න. ඇයි බැරුනේ? ඒක තමයි මම අහන්නේ. වැරදි ප්‍රතිපත්ති තිබුණා. අන්න ඒක තමයි. හරි ප්‍රතිපත්ති යන්න. හරි යුද්ධයක් තිබුණා. යුද්ධය විතරක් නෙමෙයි යුද්ධයෙන් පස්සෙත් කරන්න බැරි වුණා. ආ නෑ ඒ ඒ කාලෙදි දියුණු වුණා. ඒ කාලෙදි දියුණු වුණා. ඩෙන් ෂෝපින් කෙව්වා it doesn't matter whether the cat is black or white as long as the cat has mice. පාට වැඩක් නෑ වැඩේ කරනවා. මම වෙන කවුරුත් නෙමෙයි මම කියන්නේම සමාජවාදී කොමියුනිස්ට්වාදී නායකයෙක්ගේ වචන ටික. ඒ ක්‍රමවේදය අනුව තමයි අපිට යන්න තියෙන වැඩේ කරමු. ජනතාවට හොඳ ජීවන ක්‍රමයක් ලබා දෙමු. එච්චරයි මම කියන්නේ. කවුරුත් රතු වුණත් නිල් වුණත් කහ වුණත් ඕනෑයක් කමන්නේ. දැන් බලන්න මෙතන මොකද? නිලුයි කොළයි දෙකම තියෙනවා. ඉතින් මිශ්‍රණේ වැඩ කරනෝනේ. ඒ මිශ්‍රණේ වැඩ කරනවා. පාට කමන්නේ වැඩේ කරමු. මෙතෙක් කල් කිව්වා මේ පක්ෂ දෙකට එකතු වෙන්න බෑ කියලා. එකතු වුණා. මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිට මේක එකතු වෙලා ඉන්නේ අපි. අපි එතකොට ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. ඊට පස්සේ අපි වැඩේට බහිමු. ඉතින් මෙහෙම අපි ඔක්කොම මේ වැඩේ කරන්න බැරි නම් වෙන කවුද කරන්නේ? ඇයි අපි කියන්නේ ඩොලර් 8000ක් කරන්න කියලා? මේ රටේ ජනතාවට මීට වඩා හොඳ ජීවිතයක් හම්බ වෙනවා. ගෙවල් හම්බ වෙනවා. හොඳ අධ්‍යාපනයක් හම්බ වෙනවා. අනේ ඒ ටික අපි කරමු. අනේ එච්චර අපිට ඕනෙලා තියෙන මේ රටේ ජනතාවට මේ හැම එක්කෙනාටම මීට වඩා හොඳ ජීවිතයක් අරගන්න. අර වැඩ තරුණයට මීට වඩා හොඳ අනාගතයක් දෙන්න. එන්න අපිට මුදල් තියෙනවා. වචන වලින් කරන්න බෑ. සටන් පාඨ වලින් කරන්න බෑ. එද එහෙම කරන්න නම් මොකද්ද අපි අනාගතේ ඇයි මේ ආයවැය පාලනය කියලා ගෙනියන්නේ? අපිට අනාගතේ ණය නොවන දිගු කාලීන පුද්ගලික ප්‍රාග්ධන ආයෝජනය ලබා ගන්නට ආකර්ෂණීය ආර්ථික පසුබිමක් අපි සකස් කරන්න ඕනේ. අපිට මේ අවුරුද්දේ හම්බුනේ ඩොලර් මිලියන 600 700ක්. කිසි අවුරුද්දක අපිට ඩොලර් මිලියන 600කට වඩා ආයෝජනයට ඍජු ආයෝජනයට ලැබිලා නැහැ. මේ මුදලුත් කොටසක් ගියේ ගොඩනැගිලි තට්ටු නිවාස ගහන්න. අපිට මේක දියුණු කරන්න නම් අඩු ගානේ ඇමරිකන් ඩොලර් බිලියන 8ක් ඕනේ. බිලියන 8ක් අපි හොයා ගන්න ඕනේ. ඒක ලබා ගන්න අපි වැඩ කරන්නේ. අපි එකට යනකොට ජනාධිපතිතුමා අපි ඔක්කොම එකට යනකොට ලෝකෙටත් යන මේක ස්ථාවර භාවයක්. මේ ප්‍රතිපත්ති වෙනස් වෙන්නේ නැහැ. මේ පක්ෂ දෙක වෙන් වුණත් මේ පක්ෂ දෙක හැදුවේ නිසා ඊට පස්සේ මේ ප්‍රතිපත්ති ඒ ස්ථාවර භාවයේ තියෙනවා. එහෙන් මෙහෙන් අංශ ටිකක් අඩු කරයි අපි වාද කරයි පොලිය අඩු වෙන්න ඕනද වැඩි වෙන්න ඕනද කියලා. ඒත් මේ අපි අපි මේ සකස් කරන එක මේ ජාතික ආණ්ඩුවෙන් පස්සේ මේ රට සෙතක් වෙනවා. මෙතෙක් කල් කිව්වේ අපිට ප්‍රතිපත්ති සකස් කරන්න බෑ. එක ආණ්ඩුවක් આવොත් එක පක්ෂයක් આવොත් බලයට ඊළඟ පක්ෂය ඇවිල්ලා වෙනස් කරනවා. ඊට පස්සේ එක පක්ෂෙම ජනාධිපතියෙන් මාරුලා තව ජනාධිපතියෙක් આવොත් ඒකත් මාරු වෙනවා. ඒ නිසා අනික මම කියන්නේ ඒකයි මම විශේෂයෙන් අපි මේ පාර්ලිමේන්තුවේ මේ කාර්යක සභා ක්‍රමය ගත්තේ මෙතනත් සාකච්ඡා කරාම සාමාන්‍යයෙන් අපිට ස්ථාවර ප්‍රතිපත්ති රාමුවකට යන්න පුළුවන්. අන්න ඒක එතෙන්ට තමයි අපි ලබා ගන්න. කොහොමද අපි මේක සකස් කරන්න යන්නේ? ඉස්සෙල්ලා අපිට වෙළඳ පොලක් ලබා ගන්න ඕනේ. වෙළඳ පොලක් හදා ගන්න ඕනේ. ඒක අපි යුරෝපයට ආපෝ යන්නේ GSP+. ඇඟලුම් කර්මාන්තය විතරක් නෙමෙයි. ඇඟලුම් කර්මාන්තය බිලියනක් දෙකක් වැඩි කරන්න පුළුවන් වෙයි. දීවර කර්මාන්ත වැඩි කරන්න වෙයි. වෙනත් කර්මාන්ත වලට මේ ලංකාවට එනවා. යුරෝපීය වෙළඳ පොලට ඇතුල් වෙන්න. නිෂ්පාදන අංශ. එක එක අංශ වලින් ගෙන යුරෝපීය වෙළඳ පොලට ඇතුල් වෙන්න. අනිත් පැත්තෙන් චීන එක්ක අපිට ගිවිසුමක් තියෙනවා. අපි එවානේ නිදහස් වෙළඳ ගිවිසුමක් ඇති කරන්න. ලෝකේ විශාලම වෙළඳ පොලයි ලෝකේ ධනවත්ම වෙළඳ පොල. ඉන්දියාව එක්ක. ඒක තමයි සීග්‍රේම්ම දියුණු වෙන වෙළඳ පොල. එතකොට ලංකාවයි දකුණු ඉන්දියාවේ ප්‍රාන්ත පහයි අතර සම්බන්ධයක් ඇති කර ගන්නවා. සිංගප්පූරුව එක්ක. ඇයි? ඉන්දියාවයි සිංගප්පූරුව එක්ක ඇති කරාම සම්පූර්ණ බෙංගාල බොක්කේ රටවල් එක්ක අපි නිදහස් වෙළඳ ගිවිසුම් ඇති කරනවා. අනාගතයේ තියෙන එතන පකිස්තානයේ ඉරානයේත් අපි කරන්න ඕනේ. අනේ රටවල් ඇති අපිට දැන්. ඒ ටික දියුණු කරමු. අපිට පුළුවන් ඇමරිකාව එක්කත් කතා කරගන්නද? මොකද මට පේන හැටි පැසිෆික් ගිවිසුම එන්නේ නැහැ. අපිට තනියම පොඩි රටක් හැටියට ගිහින් කතා කරන එක වැඩි වාසි. අපි කාටවත් අර්ජෙන්ටිනා නෙමෙයි ඇමරිකාව. ඔහෝ. රිපබ්ලිකන් පක්ෂයට කතා කරන්න වෙනවා දැන්. මේ අපි ගිහින් කතා කරමු මේක හදාගන්න. අපේ දියුණු වෙන ශීඝ්‍රයෙන්ම දියුණු වෙන වෙළඳපොළ තමයි ජනගහනේ ඉන්නේ බෙංගාල බුක්ක වටේ. ඉන්දුනීසියාව, මියන්මාව, බංගලදේශේ, තායිලන්තේ, මලේසියාව, ඉන්දියාවේ බෙංගාලය, බටහිර බෙංගාලය, ජාර්කාන්, බිහාර, එතනම තියෙන ඒ ප්‍රාන්ත තුනේ තියෙන ලෝකයේ ජනගහනෙන් 3%. ඔදිස්ස, ආන්ද්‍ර, තෙලගාන, කර්ණාටක, තමිල්නාඩු, ලංකාව, මේක වටේ අපි යන්නේ. අපි අපිට ඕනේ ලෝකේ හදාගෙන අපි එතෙන්ට ඇතුල් වෙමු. එතෙන්ට යන්න අපේ කර්මාන්ත තරඟකාරී කරන්න ඕනේ. අද අපේ සමාර කර්මාන්ත තරඟකාරී නැහැ. ඒව අතරින් යන්නේ. ඒකයි විශේෂයෙන්ම අයවැයි මේ මුදල් ඇමතුමා සහන දීලා තියෙන්නේ. ඒ අංශ ඒ කර්මාන්ත වලට අලුත් යන්ත්‍ර අරගෙන ඒ සඳහා සහන ලබාගෙන ඉදිරියට යන්න. සංචාරක ව්‍යාපාරය දියුණු කරන්න. මේ සඳහා විශේෂයෙන්ම අපිට විශාල වැඩපිළිවෙළක් තියෙනවා. එකක් නිරිත දිග අවුලුව. අපි මහනුවර අලුත් නගරය කරගන්න. පේරාදෙණියේ නම් කුණ්ඩසාලට ගෙනියන්න. ජපානයේ ආධාරක සකස් කරන්න. මහනුවර මධ්‍යම අධිවේග මාර්ගය. මධ්‍යම අධිවේග මාර්ගයේ දඹුල්ලට ගියාම මාතලෙත් මේකට එකතු වෙනවා. වයඹ කුරුණෑගල නගරේ දියුණු කරන්න. සම්පූර්ණ ඒ වගේම පන්නල කුලියාපිටිය ප්‍රදේශයේ කර්මාන්ත යොදවා ගන්න. අපේ පුත්තලම දිස්ත්‍රික්කයේ විශාල සංචාරක ව්‍යාපාරය ඇතුළු එක විශාල සංචාරක වැඩසටහනක් අපි කලාවත ඇති කරනවා. බලාපොරොත්තු වෙන නිසා අපට ඇයින කෘෂිකර්මය ඒ ධීවර කර්මාන්තේ දියුණු කරන්න අපනයනය කරන්න කටුනායක මාර්ගේ අනේ එතන විශාල වැඩසටහනක් තියෙනවා. දෙවුණුව බටහිර වස්ත්‍රාහිර මහා නගරයේ මෙගාපොලිසිය. ඒ කියන්නේ අපේ ඇමතිතුමා කීප වතාවක් කතා කරලා තියෙනවා චම්පික රන්වක අලුත් සම්පූර්ණ ඉන්දියන් සාගරයේ මැද විශාලම නගරය ඇති කරන්න. මේක අදිතාලමයි බලන්න මේ අවුරුදු 5 දාන්න මේ ඔක්කොම ඉවර කරන්න බෑ අවුරුදු 20ක් 30ක් යයි අපේ ජීවිත කාලෙත් අවිභවය යන එක. ඒ අතරතුරේදී මේ මුදල් නගරය ඇති කරන්න පෝට් සිටි එකේ ඉංග්‍රීසි ඔෆ්ෂෝ ෆන්ක්ෂන්ස් ඒ ව්‍යාපාර මෙහාට ගේන්න. තව ඉඩ තියෙනවා සිංගප්පූරුවයි ඩුබායි අතර කරන්න. ඒත් එතෙන්ට නියම අයවැය තියෙන රටවල මුදල් පාලනයක් තියෙනවනේ ආර්ථික කළමනාකාරයක් තියෙනවනේ. දියුල පිටිය ඒ වගේම කළුතර පැත්තේ කර්මාන්ත ඇති කරන්න. ඊළඟට දකුණු රත්නපුරේට රත්නපුරේ මහා මාර්ගය ඇති කරන්න. රත්නපුරත් කර්මාන්ත තියෙනවා. මණික් කර්මාන්ත දියුනේ පැල්මදුල් වෙනකන්. එහෙනම් කොළඹ ඉඳන් 70ක්ම 72 සීමාවට ලේසියෙන් ගමන් කරන්න පුළුවන්. මේ පැත්තේ ගායන්ත ඇමතුමා මතක් කරනවා දකුණ ගැන. දකුණෙත් අපි කොටස් දෙකකට බෙදලා ගාල්ලයි මාතරයි සංචාරක ව්‍යාපාර මුල් තැන දෙලා. මොකද විශේෂයෙන් මත්තලයි කටුනායකයි දෙකම එකතු කරාම සංචාරක ව්‍යාපාර හොඳම තැන වෙන්නේ ඒ කොට්ටාසේ. විශාල සංචාරක ව්‍යාපාර, ඒ වගේම ඩිජිටල් ව්‍යාපාර, කුඩා කර්මාන්ත අන්න ඒවා දියුණු කරගන්න. ඊට පස්සේ හම්බන්තොට. හම්බන්තොට වැදගත්. අපි චීනේ වන් බෙල්ට් වන් රෝඩ් වැඩසටහන එකතු වෙලා ඒක මෙතන දියුණු කරන්න. දැන් වරාය බාරගත්තාම ඒ වගේම මත්තල ගුවන් තොටුපළ දියුණු කරාම මෙතන ඒ ගුවන් තොටුපළේ මේක දියුණු කරන්නේ එතන අක්කර 15,000ක් චීන සමාගම් විතරක් ඉල්ලලා තියෙනවා කර්මාන්ත වලට. තවත් අනික් කර්ම අනික් රටවල කර්මාන්ත වලත් ඒ වගේම අපි ඇති කරන්න යනවා එක එක කලාප 15,000ක්. එහෙනම් මෙතන තියෙන කර්මාන්තකරණය බලන්න. මේ දුප්පත් මොනරාගල, හම්බන්තොට, ඇඹිලි පිටිය, කඹුරු පිටිය ඔන්න ඔය තැන්වල කොච්චර විශාල දියුණුවක් ඇති වෙනවද? කර්මාන්ත විතරක් නෙමෙයි හම්බන්තොට නගරය අලුතෙන් හදනවා. එච්චරයි මම කියන්නේ. හම්බන්තොට නගරය හදනවා. මේ ගැන කතා කරා. දැන් ඇවිල්ලා අපේ මන්ත්‍රීවරුලාගේ මේක හැදුවේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා කියලා. හරි, වරාය තියෙනවා ගුවන්තොට වෙන එකක් තිබුණ නැහැ. රාජපක්ෂ වරාය තියෙනවා, රාජපක්ෂ ගුවන්තොට පොළ තියෙනවා, රාජපක්ෂ සමාජ ශාලාව තියෙන කමන්නේ. නම උබේ මොලේ අපේ. එච්චරයි. එම එකක් කියන්න, මේ අපි පටන් ගත්තේ අපි කරන්න මොකද අවුරුදු පහ මුකුත් උනේ නෑ, නැව් තිබුණ නෑ, ගුවන් යානා තිබුණ නෑ. දැන් තමයි වැඩේට බහින්නේ, දැන් තමයි පෙන්නන්නේ. ඇයි ජාතික ආණ්ඩුවක් තියෙනවා, බය නැතිව තියෙනවා. ඔබතුමාලා සහයෝගයකට දෙන්නවා, මං කැමති අන්තිමට. මන්නේ මේ කවුරුද දැකියවට දාන්නේ දෙන්න. සජිත් ප්‍රේමදාස ඇමතුමා දායි, අපේ මහින්ද අමරීර ඇමතුමා දායි. නෑ, තට්ටු තුනේවත් දාන්නවා අපි. අපේ සොයිස ඇමතුමා දායි, රංජිත් මහත්මයා දායි යුතුවෙන් නෙමෙයි, නාමල් රාජපක්ෂ මහත්මයා දායි, චමල් රාජපක්ෂ මහත්මයා දායි යුතුවෙන්. අපිට ප්‍රශ්නයක් නෑ. මෙතන මිනිස්සුට එනවනේ, UMPල ඡන්ද දුන්නා, JPල ඡන්ද දුන්නා, ශ්‍රී ලංකා අපිට කමන්නේ. මිනිස්සු හොඳට ජීවත් වෙන්න ඕනේ, අලුත් නගරයක් ඇති කරන්න. මේ 15000 අක්කර 15000 කනේ ඒ හම්බන්තොට වටේ අපේ කලුතර, තිරුකුණාමලේ, පන්නල, මේ කුලියාපිට ඔක්කොම තව අක්කර 15000. ඒ කියන්නේ අක්කර 30000ක් කටුනායක වාගේ වෙළඳ කලාප 100ක් ඇති කරන්න පුළුවන්. ඒකක් තමයි අපි මේ රටේ කර්මාන්තකරණය ගේන්නේ, ඩිජිටල් කර්මාන්තය ඇති කරන්න. එහෙනම් මෙතන මේ වැඩසටහන විතර අපි ආරම්භ කරන එකේ මං හිතන්නේ දිස්ත්‍රික්ක මහනුවර, මාතලේ, කුරුණෑගල, පුත්තලම, කෑගල්ල, ගම්පහ, කොළඹ, කලුතර, රත්නපුර, ගාල්ල, මාතර, හම්බන්තොට, මොනරාගල, ඔන්න හැම එකක්ම දියුණු කරන වැඩසටහනක් ගේන්නේ. බදුල්ලට එන්නම්. අපිට බදුල්ලට විශාල අනුග්‍රහයක් දක්වන්න වෙනස කරපු දිස්ත්‍රික්ක හැටියට. අනිත් පැත්තෙන් තිරුකුණාමලේ වටේ දැන් සිංගප්පූරු සමාගම බාරගෙනත ඉන්දියාව, ජපාන එක ඒ වරාය දිනු කරාම බෙංගාල බොක්කට ඕන වරාය අපිට එතනින් ලබලා දෙන්න පුළුවන්. ඒ ඒ ඒ වාසිය එනවා තිරුකුණාමලට විතරක් නෙමෙයි, කොළොන්නරුවට, අනුරාධපුරයට, මාතලේටත් එනවා, මඩකලපුවට, අම්පාරේට. මේ ප්‍රදේශයේ වෙරළබඩ අක්කර 1000 ගණන් තියෙනවා සංචාරක ව්‍යාපාරවල දිනු කරලා ගන්න ප්‍රධාන එක. ඉනං එක පැත්තකින් මත්තල හම්බන්තොටයි අනිත් පැත්තෙන් කටුනායක එකතු කරන ප්‍රධාන දිස්ත්‍රික්ක දෙක තමයි විශේෂයෙන්ම නුවරඑළියයි බදුල්ලයි සංචාරක ව්‍යාපාර විශේෂයෙන් දිනු කරන්නේ. ඒ වගේම අනිත් කුඩා ව්‍යාපාර නවීන කෘෂිකර්මයක් ලබා ගන්න වැඩ කටයුතු කරන්නේ. ඒකම බදුල්ල බොහෝ දෙනෙක්ට මොනරාගල පැත්තේ ඉල වැල්ලවාය පැත්තේ ඇවිල්ලා රැකියා කරගන්න ඒ අවස්ථාව ලැබෙනවා කියලා මම කියන්න කැමතියි. මේ එකම අපි තව එක ප්‍රදේශයක් තියෙනවා උතුර. උතුර ආර්ථිකය නැති වෙලා ඒකට වෙනම අවධානය යොදවලා තමයි අපේ ඇමතිතුමා විශේෂයෙන්ම වෙනම බදු සහර දීලා තියෙන්නේ. අපේ කර්මාන්තය යොදවා ගන්න එක වන්නිය කරන්න වෙයි. යාපන අර්ධද්වීපයේ විශේෂයෙන්ම පරිසර ප්‍රශ්න තියෙනවා. පරිසර ප්‍රශ්න නැති තැන් අරගන්න ඒ කර්මාන්ත ගේන එක දියුණු කරන එක අපේ අඩික්කලේ නාදන් අපේ නියෝජ්‍ය කතානායකතුමා ඔබතුමාලා කතා කරලා තියෙනවා. ඒත් මේ වගේම ඩිජිටල් කර්ම ව්‍යාපාර වලටත් සංචාරක ව්‍යාපාර වලටත් යාපනයේ අර්ධද්වීපයේ ඉතා සුදුසුයි කියලා අපි දියුණු කරන්න ඉන්නේ. එතන ඉතින් අපි ඒ සැලසුම් ඔබතුමාලා එක්ක කතා කරලා දියුණු කරන්න තියෙන විශේෂයෙන්ම යුද්ධයෙන් පස්සේ ආපහු සටන් කාමින් ඉන එයාට රැකියා ලබා දෙන්න තියෙනවා. ස්වාමි පුරුෂයන් නැති පවුල් තියෙනවා, ආබාධිතයන් ඉන්නවා. එයාට වෙනම වැඩසටහන් යොදලා මුළු රටම ක්‍රියා කරන විදිහට තමයි මේක ජාතික ආණ්ඩුවක්. හැම ප්‍රදේශයකම හැම ජනකොටසටම මේ කරන ගමන් අපි ඩිජිටල් අංශයට යන්න අපේ හරින් නැමතිතුමා ක්‍රියා කරගෙන යනවා. විශාල වැඩ කොටසක් කරන පොළොන්නරුවේ අපේ ජනාධිපති පිබිදෙන පොළොන්නරුවේ වැඩසටහනින් ඒ දියුණුව එතෙන්ට ගෙනියනවා. අපේ ධීවර කර්මාන්තය දියුණු කරන්න දැන්ටම කතා කරගෙන යන විදේශ රටවල් එක්ක මහින්ද අමරීර ඇමතිතුමා කෘෂිකර්මාන්තය නවීකරණය කරන්න උවමනයි. කෘෂිකර්මාන්තය නවීකරණය කරන්න තිබෙනවා. ඒ වැඩසටහන අපි ඇමතුමල් එක්ක කතා කරගෙන සකස් කරනවා. එක්කම වැවිලි කර්මාන්තය රබර් එකේ ප්‍රශ්න තියෙනවා. තේ කර්මාන්තය අපි දිනු කරලා අරගන්න. තේ කර්මාන්තය ගැන ඒ අවධානය තුමු වෙලා තියෙනවා. මෙතන කර්මාන්තකරණයට ඇති කරන ඒ ව්‍යාපාර වලින් තමයි අපේ අනාගතය හැදෙන. ඒ මේවා දිහා බැලුවම අපිට මේවා මුදල් නොලැබුණත් මේව ආරම්භ කරාම අර ඩොලර් බිලියන 13.5 ගෙවන්න අපිට තවත් මුදල් අරගෙන ලේසියෙන්ම කළ ඒවා ලේසියෙන් ගෙවන්න පුළුවන් වෙයි කියලා මම කියන්න කැමතියි. යන්නේ ඒකයි මේවා ඇයවැය වැදගත්. මේ රට දියුණු කරන්න තියෙන එක. ඒ දියුණු කරන අපි ඔක්කොම එකට කරන්නේ. මම කියන්නේ මේ ජාතික ආණ්ඩුව විතර නෙමෙයි විපක්ෂයේ මන්ත්‍රීතුමන්ල කොයි පක්ෂේ වුණත් අපි මේ මේ වැවට සටවන්න සහයෝගය දෙන්න. එච්චරයි අපි ඉල්ලන්නේ. මේ ආයවැයට සහයෝගය දෙන්න. මේක ඉදිරියට යන ආයවැය. අපි ඒව අරගමු. අනික්වා අපි වාද කරගමු මෙතන ඕනෑ විදිහකට. ඒතේ වැඩ කටයුතු කරන්න මේ සභාවේ සහයෝගය ලබා දෙන්න කියලා ඉල්ලමින් ඔබතුමා ස්තුති කරමින් මගේ වචන සමර්ථය මම අවසන් කරනවා.
ගරු සෙල්වම් අඩිකල් නාදම්
நன்றி. பிரதி சபாநாயகர் அவர்களே, 2014 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நாட்டின் பிரதமர் அவர்கள் பேசி முடிந்த பின்பு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு இந்த பேசி முடிந்த பின்பு பேசுவது உண்மையிலே சால சிறந்தது என்று நான் கருதுகிறேன். முதல்ல இந்த அரசை எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் நம்பிக்கையோடு போன ஜனாதிபதி போன அரசாங்கம் மிக மோசமான வன்முறைகளை மிக மோசமான ஆட்கடத்தல்களை தமிழ் முஸ்லிம் மக்களுடைய மத காரியங்களிலே தலையிட்டு எங்களுடைய மக்களை இறுதி முள்ளிவாய்க்காலிலே அழித்தொழிக்க ஒழிக்கின்ற நிலைகளை கையாண்டு இப்படியான ஒரு சூழலிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிலை காரணமாக புதிய அரசை எங்களுடைய மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு அந்த அரசு வர வேண்டும், புதிய ஜனாதிபதி வர வேண்டும் என்று தங்களுடைய வாக்குரிமையை மிக எழுச்சியோடு செய்தார்கள், நம்பிக்கையோடு செய்தார்கள். அந்த நம்பிக்கை இப்பொழுது ஒரு ஆழமான ஒரு உற்சாகத்திலே இருந்த நம்பிக்கை இப்பொழுது குறைந்து வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த இனப்பிரச்சினை தீர்விலே அரசாங்கம் நல்ல விடயங்களை இந்த இன அரசியல் சாசனத்தை மாற்றுகின்ற செயற்பாட்டை செய்து வருகின்ற போதும் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பல விடயங்கள், மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள் இந்த நல்லிணக்கத்திலே காணப்படவில்லை என்பதை காணுகின்ற போது எங்களுடைய மக்கள் இந்த நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கும் 30 வருடங்கள் போராட்டத்திலே முள்ளிவாய்க்காலிலே இடம்பெயர்ந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு வந்து தங்களுடைய சொந்த காலிலே நிற்பதற்கான ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்ற போது தொடர்ந்தும் பல வருடங்கள் இன்றைக்கும் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை காணப்படுகிறது. அரசாங்கம் பல நிலங்களை விடுவித்தாலும் கூட இன்னும் எங்களுடைய மக்களின் நிலங்களை விடுவிப்பதற்கு காலதாமதம் செய்கின்ற நிலையும் ஒரு காரணமாக இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கும் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற எங்களுடைய மக்கள் தங்களுடைய உறவுகளின் வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த செயல்பாட்டை தொடர்ந்து அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்களுடைய காணிகள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் கூட அரசாங்கத்திற்கு நான் நினைக்கின்றேன் பல சிக்கல்கள் இருக்கிறது. அரச படைகளுக்குள் அரசாங்கத்தோடு செயல்படுகின்ற தன்மை கூடுதலாக இருக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். எல்லா முப்படைகளிலும் அரசாங்கத்தோடு சேர்ந்து போகின்ற அவர்களுடைய உத்தரவை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த தளபதிகள் குறைவாக காணப்படுகிறார்களா அல்லது அரவரவாசி இருக்கிறார்களா என்பதை இங்கே கேள்வியாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதுவும் ஒரு காரணம், இந்த அரசாங்கம் சொன்ன விடயங்களை செய்வதற்கு காலதாமதமாகின்ற நிலை ஏற்படுகின்றதும் அதுவும் ஒரு காரணம். இருந்தாலும் பல வருடங்கள் போரால் இடம்பெயர்ந்த எங்களுடைய மக்களுடைய அந்த நிலங்களை ஒப்படைப்பது அரசாங்கத்தின் பொறுப்பும் கடமையும். அதை செய்வதற்கு வருகின்ற ஆண்டிலாவது இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும், இந்த நல்லிணக்கத்தை நிரூபிக்க வேண்டும் என்று இச்சபையிலே நான் கேட்டு நிற்கின்றேன். இனப்பிரச்சினை தீர்விலே கூடுதலாக எங்களுடைய மக்கள் இந்த அரசியல் யாப்பு மாற்றத்தின் பின்னணியிலே எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அரசியல் தீர்வும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுடைய மக்கள் அதை இந்த அரசாங்கம் தரும் என்ற அந்த நோக்கத்தோடு எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் நான் முன்பு கூறியது போல இன்றைக்கும் இந்த அடக்குமுறை என்பது இந்த நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு கரையோர பகுதியிலும் கடற்படையினுடைய அடக்குமுறை, ராணுவ முகாங்கள் இருக்கின்ற பகுதியிலே புலனாய்வுத்துறையின் அடக்குமுறை, போலீசார் சிவில் நிர்வாகத்தை செய்கின்ற அந்த நிலையிலும் எங்களுடைய மக்களை அச்சுறுத்துகின்ற நிலை, இந்த நிலையில்தான் இந்த இனப்பிரச்சினை தீர்விலே எங்களுக்கு என்ன வரப்போகிறது என்ற அந்த அச்சம் எங்களுடைய மக்கள் மனதிலே மேலோங்கி இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலே அரசு கவனத்திலே எடுக்க வேண்டும். இனப்பிரச்சினை என்பது தீர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் கோருகின்ற, எங்களுடைய மக்கள் வாழுகின்ற சுதந்திரமாக இந்த நாட்டிலே நான் ஒரு இந்த நாட்டிலே வாழக்கூடிய உறுத்துடையவன் என்ற ரீதியிலே தன்னுடைய அனைத்து விடயங்களையும் கையாளுகின்ற வகையிலே ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை விரும்பி எங்களுடைய மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இதிலே காலதாமதம் செய்யாது எங்களுடைய இனப்பிரச்சினையிலே மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை உள்ளடக்கி இந்த புதிய அரசியல் சாசன திருத்தத்திலே நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய மீன்பிடி துறையை எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே பல இன்னல்களை எங்களுடைய மீனவ சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நான் குறைகளை கூறுகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சில விஷயங்களையும் என்ன செய்யலாம் என்பதையும் நான் கூற விரும்புகின்றேன். முதலிலே பிரச்சனையை சொல்லுகின்ற போதுதான் அதை தீர்க்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய மீனவர்கள் படுகின்ற துயரங்கள், இந்த போர்க்காலத்திலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுதான், குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் தொழில் செய்ய முடியும். இப்பொழுது போர் முடிந்த பின்பும் அவர்களுடைய அந்த சுதந்திரமாக கடலுக்கு சென்று தொழில் செய்கின்ற வாய்ப்பு குறைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம், அதைவிட எனது மன்னார் மாவட்டம், இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பாஸ் முறை போர்க்காலத்திலே இருந்தது. இப்பொழுதும் பாஸ் முறையை கடற்படையினர் உருவாக்குகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. கடலிலே அட்டை குளிப்பதற்கு ஒரு பாஸ், ஒரு தொழிலை கடலிலே சென்று செல்வதற்கு ஒரு பாஸ், போட்டுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு விடயத்திலையும் அவர்கள் நூலிலே குடித்துக் கொண்டு சரியான நேரத்திலே எங்களுடைய மீனவர்கள் தொழிலுக்கு செய்ய முடியாத அந்த அடக்குமுறையை மன்னாரிலே எங்களுடைய இந்த கடற்படை செய்து வருகிறது. என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை எங்களுடைய மக்களோடு சேர்ந்து பேசி தீர்க்க வேண்டும். அதை விடுத்து போர்க்காலத்திலே நடந்து கொண்டது போன்று எங்களுடைய மக்களிலே மக்கள் மீது மீண்டும் ஒரு அடக்குமுறையை திணிக்க நினைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. ஆகவே அவர்கள் கடந்த காலங்களிலே தொழில் செய்வதற்கான உரிமை மறுக்கப்படுகின்ற போது, இப்பொழுதும் சுதந்திரமாக செல்லலாம் என்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்ட பின்பும் கடற்படையினர் இந்த கெடுபிடிகளை செய்வதென்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். முல்லைத்தீவை பார்க்கின்ற போது முல்லைத்தீவிலே பல நெருக்கடிகளை எங்களுடைய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மன்னாரிலே இந்திய தோழர்களின் வருகை, இப்பொழுது முசலி பிரதேசத்திலே அல்லது மன்னார் மாவட்டத்திலே தென்னிலங்கை மீனவர்களின் வருகை, தென்னிலங்கை மீனவர்கள் வந்து தொழில் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அங்கு வந்து உரிமை கூறி அங்கே இருக்க வேண்டும் என்று இன்னும் பல தென்னிலங்கை மீனவர்கள் அங்கே இருக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள், ஒற்றுமையாக தொழில் செய்கிறார்கள். ஆனால் அதைவிட கூடுதலாக மீண்டும் வந்து தொழில் செய்ய நினைப்பது என்பது ஏற்புடையதாக இருக்காது. நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எங்களுடைய மீனவ பகுதிகளிலே தென்னிலங்கை மீனவர்களின் குடிசைகள் இருக்கிறது. சீசனுக்கு அவர்கள் வந்து தொழில் செய்து செல்வது வழக்கம். ஆனால் இப்பொழுது அவர்கள் அந்த நிலை இப்பொழுது அந்த நெருக்கடிக்குள் எங்களுடைய முல்லைத்தீவு வவுனியா மன்னார் மீனவ சமூகம் மிகவும் சொல்லண்ணா துயரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இதை யாழ்ப்பாணத்திலும் நான் சொல்ல முடியும். ஆகவே இந்த அரசாங்கம் நல்ல முறையிலே பிரதமர்கள் பேசுகின்ற போது, இந்த அரசாங்கம் பொறுப்படுகின்ற போது பல கஷ்டங்களோடு பொறுப்படுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். பல வழிகளிலே எல்லா துறைகளிலும் சுரண்டி எந்த ஒரு நிதி நிலையையும் உருவாக்காத சூழலிலே பொறுப்படுத்த இந்த அரசாங்கம் தனது நிலையை உயர்த்துவதற்காக செயற்படுகின்ற நிலை எல்லோரும் அறிந்தபடியே. ஆனால் நீங்கள் படுகின்ற, அதாவது இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும், ஒரு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சிந்திக்கின்ற அதே நேரத்தில், முயற்சி எடுக்கின்ற அதே நேரத்தில், திணைக்களங்களிலே இருக்கின்ற 10 வருடங்களுக்கு மேலே திணைக்களங்களிலே கட்சியை சார்ந்தவர்கள், கோண அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த திணைக்களத்திலே இருந்து கொண்டு இந்த அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகளை தடை போடுகின்ற செயல்பாடுகள் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய கவனம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள திணைக்களங்களிலே முதலிலே செலுத்தப்பட வேண்டும் என்று நான் சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் எங்களுடைய மக்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற திணைக்கள தலைவர்கள், திணைக்கள உத்தியோகத்தர்கள் தங்களுடைய செயல்பாட்டில் மந்தகதியை காட்டுவார்கள் என்றால் முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் மீதுதான் பழி வரும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே கூடுதலான வருடங்களிலே இருக்கின்றவர்களை மாற்றி புதிய சிந்தனையோடு செயல்படுகின்ற இளைஞர்களை நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கலாம், இல்லது எங்கள் பிரதேச செயலாளர்களாக இருக்கலாம், இல்லது அங்கே இருக்கின்ற உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், அவர்களை நீங்கள் கவனத்திலே எடுத்து செய்கின்ற போதுதான் உங்களுடைய அரசு எண்ணுகின்ற சிந்தனைகளை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எனக்கு ஒருவர் ஒரு திணைக்களத்திலே வேலை செய்கின்ற ஒரு அம்மனை சொன்னார்கள், நான் எந்த திணைக்களம் என்று சொல்லவில்லை, தான் காலையிலே சாப்பாட்டை கட்டி கொண்டு வந்து புதிது புதிதாக வீடியோ கேம்களை நான் நிரப்பிக்கொண்டு என்னுடைய கம்ப்யூட்டரிலே கொண்டு வந்து அந்த திணைக்களத்திலே இருந்து விளையாடுவதுதான் வழக்கம். பின்பு பின்னேரம் நான் வீடு செல்வது. கூடுதலாக நான் அந்த என்னுடைய வீடியோ கேம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விளையாட்டை தான் நான் செய்து வருகிறேன் என தம்மணி சொன்னார். ஒரு திணைக்களத்திலே நடக்கின்ற விடயம். அரசாங்கம் முயற்சி செய்கிறது, ஆனால் திணைக்களத்திலே இப்படியான விடயங்கள் நடைபெறுகின்ற போது இந்த அரசாங்கம் எடுக்கிற முயற்சி ஒரு நல்ல நல்லிணக்க அடிப்படையிலே எங்களுடைய பிரதேசத்திலே செல்வதற்கான அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்காது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுடைய நிதியமைச்சர் இருக்கிறார், இதிலே கவனம் அளிக்க வேண்டும். நீங்கள் விலைகளை குறைக்கிறீர்கள், ஆனால் ஒவ்வொரு பிரதேசத்திலும் விலைகள் குறைக்கப்படாத நிலையிலே இன்றைக்கு எங்களுடைய மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார். விலை நிர்ணய ஒரு நிலையை கட்டுப்பாட்டு அதிகார சபைக்குள் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற போது நீங்கள் உண்மையிலே கஷ்டப்படுகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களை மக்கள் அதை உணர முடியும் என்று நான் சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது விவசாயிகளுக்கு மானியம் இருக்கிறது, விவசாயிகளுக்கு சலுகைகள் இருக்கிறது, மீனவ சமூகத்திற்கு இந்த மானியங்கள் கொடுக்கப்படுவதில்லை என்ற நிலையிலே அந்த மானியங்களை கொடுப்பதற்கும் தாங்கள் முயற்சி செய்வதாக சொன்னார்கள். உண்மையிலே நல்ல விடயங்கள். எங்களுடைய மீனவ சமூகத்தை பார்க்கின்ற போது இந்த அவர்கள் தொழிலுக்கு சென்று இந்த போர்க்காலத்திலே அவர்கள் தொழிலுக்கு செல்லுகின்ற நிலையிலே இந்திய ட்ரோலர்களின் வருகை இப்படி பல துன்பங்களிலே அவர்களுடைய வலைகள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கின்ற போது மானியத்திலே அல்லது அரவாசி விலையிலே அவர்களுக்கு வலைகளை கொடுக்க வேண்டும். அடுத்தது 25 ஹோஸ் பவர் என்ஜினை யூஸ் பண்ணுகிறார்கள், அதைவிட குறைவான என்ஜினை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அந்த எங்களுடைய மீனவ சமூகத்திற்கு அவர்களுடைய கிராமங்களிலே இருக்கின்ற கல்வியை மேம்படுத்துவதற்கு, அவர்களுடைய கிராமங்களிலே ரோட்டுகளை மேம்படுத்துவதற்கு, அவர்களுடைய கிராமங்களிலே சிறு சிறு கைத்தொழில்களை உருவாக்குவதற்கு எங்களுடைய நிதியமைச்சர் அதன் அந்த சிந்தனையிலே தன்னுடைய அந்த தொழிற்பேட்டைகளை உருவாக்குகின்ற மீன் சம்பந்தமான மீன் உற்பத்தி சம்பந்தமாக அல்லது மீனை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற வகையிலே பல உற்பத்தி பொருட்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே நாங்கள் கவனம் செலுத்தி உதாரணமாக எங்களுடைய நாட்டிலே இந்த மீன்பிடி இந்த மீனை சரியான முறையிலே பிடிப்பதற்கான வழிமுறைகளை கையாளுகின்ற போது இந்த மீனை ஏற்றுமதி செய்கின்ற வாய்ப்பை நாங்கள் பெற முடியும். ஆகவே எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற எங்களுடைய மீனவ சமூகத்திற்கு நீங்கள் அவர்கள் சொந்த காலிலே எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் செயல்படுவதற்கும் தொழில் புரிவதற்கும் இந்த அரசு அடுத்த ஆண்டிலே அந்த எங்களுடைய மீனவர் சமூகத்திற்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியாக விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் 50 ரூபாய் நெல் விலை நிர்ணயம் செய்தது. அதன்படி பல எல்லா மாவட்டத்திலும் குறிப்பிட்ட நெல்லை அரசாங்கம் வாங்கியது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நெல் வாங்கி மீண்டும் எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய நெல்லை தனியாருக்கு கொடுக்கின்ற அந்த துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருந்தது. அடுத்த ஆண்டிலே எங்களுடைய விவசாயிகள் இந்த விலை நிர்ணயம் 50 ரூபாய் என்று சொல்லுகின்ற அந்த விலை நிர்ணயத்தை நடைமுறைப்படுத்தி முழுமையாக எங்களுடைய நெல் உற்பத்தியை அரசாங்கம் பெற்று எங்களுடைய அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய விவசாயிகளை பொறுத்த மட்டிலே தங்களுடைய விவசாய நெல்லை விவசாயம் செய்கின்ற போது அவர்கள் படுகின்ற துயரங்களை சொல்லுகின்ற நிலை எப்படி என்றால், ஒரு வயலை உழுகின்ற போது தங்களுடைய மாடுகளை வித்துக் கொள்ளுகிறார்கள். எங்களுடைய சம்பிரதாயப்படி ஒரு மனைவி கழுத்திலே தாலியை கட்டியிருக்க வேண்டும், அது கலட்டக்கூடாது என்று சொல்லுவார்கள் எங்களுடைய தமிழ் சம்பிரதாயத்தைப்படி. ஆனால் எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய மனைவிமாரின் தாலி கொடியை வங்கிகளிலே அடமானம் வைத்து அந்த விவசாய தொழிலை செய்கின்ற போது, காணியை அடமானம் வைத்து செய்கின்ற போது எங்களுடைய விவசாயிகளுக்கு இந்த நிரந்தர 50 ரூபாய் இந்த விலை நிர்ணயம் என்பது நடைமுறைப்படுத்தப்படாத நிலை வருகின்ற போது, உண்மையிலே இந்த அரசாங்கத்தை நான் பாராட்ட வேண்டும். இந்த 50 ரூபாய் நிர்ணய விலை உண்மையிலே வரவேற்கத்தக்கது. எங்களுடைய விவசாயிகள் அதை கொண்டு சந்தோஷப்பட்டார்கள், ஆனால் முழுமையாக அவர்கள் பயனடையவில்லை. எனவே இதை இந்த 50 ரூபாய் விலை நிர்ணயத்தை நடைமுறைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சுவிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தோம் என்றால் பல வகைகள் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம், பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். இப்பொழுது எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக யாழ்ப்பாணத்தை பார்த்தீர்கள் என்றால் கிரேப்ஸ், அந்த கிரேப்ஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது. அது ஒரு நல்ல விலைக்கு இன்றைக்கு அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். இந்த பல வகைகளின் விதைகளை எங்களுடைய விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற போது இந்த ஏற்றுமதி தன்மையை குறைக்க முடியும். உதாரணமாக கிரேப்ஸ், இன்றைக்கு பப்பாசி பழத்தின் வகைகள் இன்றைக்கு உற்பத்தி செய்கிறார்கள் எங்களுடைய விவசாயிகள். இந்த பல வகைகளின் விதைகளை எங்களுடைய விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற போது அதொரு நல்ல ஒரு ஏற்று இறக்குமதி செய்ய முடியாத எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய பல வகைகளை நாங்களே உற்பத்தி செய்கின்ற அந்த வாய்ப்பை எட்ட முடியும், பொருளாதாரத்தை மீட்ட முடியும். ஆகவே எங்களுடைய விவசாயிகளுடைய நல்ல விஷயங்களை அவருடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கான நிலைகளை புதிய அரசாங்கம், புதிய நிதியமைச்சர் கவனத்தில் எடுத்து செய்ய வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். விளையாட்டை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த முக்கியமான கவனம் செலுத்தியிருக்க வேண்டும், செலுத்தப்படவில்லை என்ற அந்த மன வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இந்த விளையாட்டுத் துறையிலே எங்களுடைய பிரதேசங்கள் ஒவ்வொரு விளையாட்டுத் துறையாக இருக்கலாம், கடற்தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அல்லது போக்குவரத்தாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் எங்களுடைய பிரதேசங்களிலே கவனத்தில் எடுக்க வேண்டும். ரோட் என்றால் அங்கே காண முடியாது, உள்ளூர் வீதிகள் மிகவும் மோசமடைந்து போயிருக்கிறது. ஆகவே இந்த விளையாட்டுத் துறையை எடுத்துக்கொண்டால் முறையான மைதானங்கள் இல்லை, எங்களுடைய விளையாட்டுக் கழகங்கள் ஊக்குவிக்கப்படுவதற்கான திட்டங்களை நீங்கள் வகுக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய விளையாட்டு துறை சம்பந்தமாக எங்களுடைய அமைச்சரவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். மன்னார் மாவட்டத்திலே குறிப்பாக எங்களுடைய வடக்கு மாவட்டத்திலே பல விளையாட்டு மைதானங்களை உருவாக்குவதற்கான நிதியோடு செய்திருந்தார்கள். நேற்றைய தினம் அவர் பேசுகின்ற போது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிரச்சனை காரணமாக மன்னாரிலே செயல்படுத்த இருக்கின்ற அந்த மைதானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்ததாக நாங்கள் கூறியிருந்தார். நான் ஒன்றை சொல்ல வேண்டும், எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆகவே அமைச்சர் அவர்கள் இதிலே இல்லை, அவர்களுடைய அந்த விளையாட்டுத்துறை விவாதம் வருகின்ற போது யார் எதிர்த்தார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக சபையிலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்கள் எங்களை தப்பாக நினைப்பார்கள். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எந்த ஒரு எதிர்ப்பும் அந்த மைதான விடயத்திலே இல்லை என்பதை நான் இங்கு உறுதிப்படுத்தி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த விடயத்திலே யாரும் எதிர்க்க முடியாது என்றால், கூடுதலாக வன்னி மாவட்டத்தை சார்ந்தவர்கள், மன்னாரை சார்ந்தவர்கள், வவுனியாவை சார்ந்தவர்கள், முல்லைத்தீவை சார்ந்தவர்கள், அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு மாவட்டத்துக்கு வருகின்ற அபிவிருத்தியை தடுப்பதற்கு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ எந்த அமைச்சர்களோ இதை எதிர்க்க முடியாது, எதிர்க்கக்கூடாது. அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்திலே நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று நான் உறுதிப்பட சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே விளையாட்டுத் துறையிலும் உங்களுடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். போக்குவரத்தை எடுத்துக்கொண்டால், உண்மையிலே பழைய எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார்கள், பழைய சிடிபி பஸ்களை பார்க்கின்ற போது பழைய பஸ்கள்லாம் இப்பொழுது திருத்தி திருத்தி ஓடப்படுகிறது. தனியார் பஸ்கள் ஓடுகிறார்கள், தனியார் பஸ்கள் போட்டியாக இரண்டு சிடிபிக்கும் தனியார் பஸ் நிறுவனத்திற்கும் போட்டி அடிபுடி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதிலே சுமூகம் காணப்பட வேண்டும். அமைச்சர் அவர்கள் இதிலே கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒரு பழைய அவர் அரசியல்வாதி, ஒரு பழைய அமைச்சர். ஆகவே இதிலே கவனம் எடுத்து புதிய பஸ்கள் எங்களுடைய பிரதேசத்திலே ஓடுவதற்கான வழிவகைகளை கையாள வேண்டும். ஏனென்றால் பழைய பஸ் வண்டிகளைத்தான் அவர்கள் இன்றைக்கும் திருத்தி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே டெனீஸ்வரன் அவர்கள் போக்குவரத்து தனியார் போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறார். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம், நடுவண் அரசும் மாகாண சபையும் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த வகையிலே இந்த தனியார் அரசாங்க போக்குவரத்து இரண்டையும் ஒரு வலுவான முறையிலே அவர்களை கையாண்டு அவர்கள் சுகமான தங்களுடைய போக்குவரத்து வசதியை மக்களுக்கு செய்வதற்கான வழியை சமைக்க வேண்டும் என்று நான் அமைச்சரிடம் கேட்கின்றேன். அடுத்தபடியாக இந்த போக்குவரத்து செய்வதற்கு பல கிராமங்களிலே எங்களுடைய பாடசாலை குழந்தைகள் பல மைல்கள் நடந்து வருகிறார்கள். நடந்து வந்து பஸ் ஏறுகின்ற ஒரு துப்பாக்கி நிலை காணப்படுகிறது. அதனால்தான் சொன்னேன், உள்ளூர் வீதிகளை அரசாங்கம் எங்களுடைய பிரதேசத்திலே அத்தனை அபிவிருத்தி என்று வருகின்ற போது எங்களுடைய பிரதேசத்திலே முதன்மை அடிப்படையிலே ஒரு போர்க்கால அடிப்படையிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே வேலை வாய்ப்பாக இருக்கலாம். இன்றைக்கு எங்களுடைய இளைஞர் யுவதிகள் பல லட்சங்களை கொடுத்து வேலை பெறுகின்ற துப்பாக்கிய நிலைக்கு இருக்கிறார், துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே திறமையின் அடிப்படையிலே எங்களுடைய இளைஞர் யுவதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும். வீதாசார அடிப்படையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே அந்த இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்புக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்திலே வேலைவாய்ப்பு என்பது பெரிய மோசமான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. ஆகவே அமைச்சரவர்கள், எங்களுடைய நிதியமைச்சரவர்கள் எங்களுடைய பிரதேசத்திலே புதிய புதிய தொழில் பேட்டைகளை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் சம்மதப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு அதற்கான ஆலோசனைகளை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த தொழிற்பேட்டைகள் வருகின்ற போது வேலைவாய்ப்பும் எங்களுடைய இளைஞர்களின் சிந்தனையிலே அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றுதான் கூடுதலாக நினைக்கிறார். ஆனால் ஒரு தொழிற்பேட்டைகள் வருகின்ற போது அந்த இளைஞர் யுவதிகள் அந்த வேலையில் இன்றைக்கு காமன்ஸ் ஃபேக்டரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் நிறைய இளைஞர் யுவதிகள் வேலை செய்கிறார்கள். படிப்பை நிறுத்திவிட்டு கூட போய் வேலை செய்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான கிராமங்களிலே இருக்கின்ற அந்த இளைஞர் யுவதிகள் அவர்கள் தங்களுடைய படிப்பை தொடராமல் இந்த கூலி வேலைக்கு சென்று தங்களுடைய குடும்பங்களை பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. படித்த இளைஞர்கள் கூட அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வேலைவாய்ப்பு என்பது இன்றைக்கு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசாங்கத்திற்கு வெளியிலே இருந்து ஆதரவு அளித்துக் கொண்டு இருக்கின்ற சூழலில் எங்களுடைய இளைஞர்களின் அந்த அந்த வாழ்க்கையை நிர்ணயம் செய்வதற்கு அவர்கள் எங்களிடம் கேட்பது, நீங்கள் அரசாங்கத்தோடு அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்கிறீர்கள், எந்த வகையிலே உங்களுடைய நிலைமை இருக்கிறது என்று. பொதுவாக எங்களுடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு எங்களாலே செய்ய முடியாத ஒரு சூழலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டை எங்களுடைய மக்கள் வைக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், ஐக்கிய இலங்கைக்குள்ளேயே ஒரு தீர்வு வேண்டும். அந்த தீர்வு என்பது எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அது அமைய வேண்டும். இந்த நல்ல முயற்சிகளை ஜனாதிபதியும் பிரதமர் அவர்களும் இந்த புதிய அரசியல் சாசனத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செயல்பாட்டை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய இளைஞர்களாக இருக்கலாம் அல்லது காணி பிரச்சனைகளாக இருக்கலாம் அது என்ன விடயமாக இருக்கலாம் எங்களை ஆலோசித்துத்தான் இந்த அரசாங்கம் செயல்படுவதற்கு வடக்கு கிழக்கிலே செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு அமைச்சும் எங்களை அழைத்து பேச வேண்டும், அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டறிய வேண்டும். அந்த கண்டறிந்த பின்பு அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். எனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைமை என்னவென்றால் இந்த அரசாங்கத்திற்கு வெளியிலே ஆதரவு அளிக்கிறீர்கள். கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் பதவி இருக்கிறது, என்னுடைய பதவி இந்த பதவியை பெற்றுக்கொண்டு எவ்வளவு விஷயங்களை சாதிக்கலாம் என்று இன்றைக்கு எங்கள் மேல் கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த அரசியல் சாசனம் அரசியல் தீர்வு வருகிறது, நாங்கள் இதற்கு நாங்கள் அனைத்து மற்ற விடயங்களை கவனத்தில் செலுத்தாது இந்த விடயத்தில் மட்டும்தான் கவனத்தில் செலுத்த வேண்டும். அந்த செலுத்துகின்ற போதுதான் நாங்கள் அந்த அரசியல் சாசனத்தின் ஊடாக எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கையாள வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நிலையிலே இன்றைக்கு நாங்கள் ஏமாற்றப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுக்கு ஆதரவளித்த மக்கள் எங்களுக்காக இன்றைக்கு இந்த புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி வர வேண்டும் என்று ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு அளித்த வாக்குகள் எல்லாம் எங்களுடைய மக்கள் எங்கள் நாங்கள் பதில் சொல்ல திணறிக் கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கு. ஆகவே ஒவ்வொரு அமைச்சும் எங்களை ஆலோசித்து வடக்கு கிழக்கிலே என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்கின்ற பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய சிந்தனையின் பிரகாரம் உங்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது யாராவது சொல்லுகின்ற விடயங்களின் பிரகாரம் நீங்கள் ஒரு காலம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆக ஒட்டுமொத்தமாக எங்களுடைய
Already your time is up because of you are my colleague. I had to extend and wait.
Thank you. ஆகவே இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும். ஒரு பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இந்த வரவு செலவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த நாட்டிலே வருவாய்த்துறை மிக மோசமான நிலையில் இருந்து இப்பொழுது மீண்டு வருகின்ற சூழலை இந்த அரசாங்கம் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து செயல்படுகின்ற அந்த நேரத்திலே நான் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் எங்களுடைய பிரதேசத்திலே குறிப்பாக எங்களுடைய இளைஞர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். அவருடைய விடுதலையை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அதற்கு புதிதாக கொண்டு வருகின்ற சட்டத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு அவசரம் காட்டப்படுகிறதோ ஆனால் எங்களுடைய இளைஞர்களை விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கும் காணநீராக இருக்கிறது. 33 பேர் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய நிலையை கவனத்தில் எடுக்க வேண்டும். காணாமல் போனவர்களுக்கு ஒரு துணைக்களம் ஒரு காணாமல் போனவர்கள் என்ற அந்த காரியாலயத்தை உடனடியாக எங்களுடைய பாதிக்கப்பட்ட பிரதேசங்களிலே நிறுவ வேண்டும். அந்த வகையிலே இந்த புதிய அரசு எங்களுடைய மக்களின் அந்த நம்பிக்கை ஈனத்தை இப்பொழுது குறைந்து வருகின்ற அந்த நம்பிக்கை ஈனத்தை இந்த அரசாங்கம் ஒன்றுமே எங்களுக்கு செய்யாது என்று நினைக்கின்ற அந்த நம்பிக்கை ஈனத்தை அடுத்த வருடத்திலே நீங்கள் நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையிலே இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கரு நிவால் சிறிபால் சில்லமெத்துமா
to mention about the price controls that we want to do. What we are basically doing is to ensure across the country that we are going to use state institution as well as a competition from the private sector and prescribe certain rates for the 25 most important items. As for the Facebook, which has been done in the government service, is very true. We have blocked it during office hours because otherwise there is no work that is going on. And on the fisheries, the benefit has been given. As per the Minister of Fisheries, he made that request, and that benefit will be given to everybody, including houses being built in the north and the east area as well. And the quality seeds are opened up. It's not only government, private sector is also bringing in, and the best of quality seeds will come. They are duty-free. We are giving loans, everything that is there. As for the roads, the only thing we can tell Mr. Aikalanathan, Honourable Aikalanathan, is that we gave 10,000 million last year, but only 3,000 was spent. We are giving the capacity is not there. So please ensure that it is, that you all must ensure that the capacity used will provide the money without any problem for a sustainable, balanced development in the country.
Thank you.